الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. وصلوات ربي وسلامه على سيدنا وحبيبنا ونبينا ومولانا محمد أرسله ربنا تبارك وتعالى هاديا ومبشرا ونذيرا وداعيا إليه بإذنه وسراجا منيرا، وعلى آله الطيبين الذين طهرهم ربنا جل ثناؤه في كتابه تطهيرا، وأصحابه الغر الميامين الذين جاهدوا في سبيل ربنا جهادا كبيرا، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم يجزي الله المحسنين من عباده جنة وحريرا. أما بعد، على بكار لالا نهر التعنبالا الله سبحانه وتعالى وي عرب ماها فهلت تذكين رين الله تعالى இணைத்துணை அற்றவன், பரிசுத்தமானவன், நித்திய ஜீவன், சர்வசக்தன். அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் எதுவும் வணக்கத்துக்கு பாத்திரமானவர் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹு தஆலாவின் அருமை தூதர், எங்கள் தலைவர், நெஞ்சில் நிறைந்த கண்மணி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பாசத்துக்குரிய குடும்பத்தவர்கள், நேசத்துக்குரிய தோழர்கள், அவர்களின் வழியை பற்றுறுதியோடு பற்றியொழுகிய நன்மக்கள், அவர்களது வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய சகல நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பிதே எங்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி வாழுமாறு முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான அழகான இந்த வீட்டிலே அவனின் ஒரு இபாதத்திலே என்னை உங்களோடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வாழ்வாங்கு வாழ வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று இந்த ஊரிலே போதைப் பொருள் அதிகரித்து வந்து மிகவும் மோசமான நிலையை அடைந்திருப்பதாகவும், அதை பற்றி விழிப்புணர்வு ஊட்டும் வகையிலே ஹுத்துபா செய்யும்படியும் மஸ்ஜித் நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். ஆகவே இது பற்றி இந்த பொழுதுகளை பேசுவதற்கு எடுத்துக்கொள்வோம். 5 ஆண்டுகளுக்கு முன், 2013 6ஆம் மாதம், அதாவது ஜூன் மாதம் 7ஆம் திகதி, இதே தலைப்பில் இதற்கு முன்னிருந்த நிர்வாகமும் பேசும்படி சொன்னார்கள். இதே விஷயத்தை சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். சுமார் 5 ஆண்டுகள் கழித்து, வார மாதம் வந்தால் 5 ஆண்டுகள் கழித்து கழிகின்றன. மீண்டும் ஒரு தடவை இதனையே பேசுவதற்கு கேட்கப்பட்டுள்ளதானது, இந்த பிரச்சினை இன்னும் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, நின்ற மாடில்லை முடிந்த மாடில்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதர்களுக்கு வஹ்யை வாழ்வதற்காக வேண்டி கொடுத்திருக்கிறார். வஹ்யி என்பது அல்லாஹுடைய குர்ஆன், அவனின் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். வஹ்யின் படி வாழ வேண்டும் என்பது அல்லாஹுடைய உத்தரவாக இருக்கிறது. வஹ்யை தவறவிட்டு வாழ நினைக்கிற மனிதன் அவனுடைய ஹவா, மன இச்சை பிரகாரம் வாழ வேண்டும். ஒன்று வஹ்யின் படி வாழ வேண்டும், அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், எவருமாக இருக்கலாம், இல்லை ஹவா மன இச்சைப்படி வாழ வேண்டும். அதாவது அவரது மனம் எப்படி சொல்லுகிறது, ஒன்று அல்லாஹ் சொன்னபடி, அல்லாஹுவின் ரசூல் சொன்னபடி வாழ வேண்டும், இல்லை அவரது மனம் சொல்லுகிற பிரகாரம் வாழ வேண்டும். மூன்றாவது ஒரு வாழ்க்கை உலகத்திலே இல்லை. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழுவதற்கென்று ஒரு வழியை தந்திருக்கிற போது, அந்த வழியை வஹியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற போது, முஃமின்கள் யாவரும் அந்த வஹியின் கீழ் கட்டுப்பட்டிருக்கிறோம். அதனை மீறி தாண்டி செல்வதற்கு எனக்கோ உங்களுக்கோ அல்லாஹு தஆலா அனுமதி தரவில்லை. ஆகவே எதனையும் நாம் பேசுகிற போது, சிந்திக்கிற போது, நமது செயல்களில் எல்லாம் அல்லாஹுடைய வஹி நம்மை கட்டுப்படுத்துகின்றன என்பதை மறந்திடாமல் அதற்குள்ளேயே நின்று எல்லாவற்றையும் பேச சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐந்து விஷயங்களை பாதுகாக்கும்படி நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறான். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளிலும் அதனை நாம் படிக்கிறோம். ஒரு மனிதன் தனது உயிரை பாதுகாக்க வேண்டும், தனது சித்த சுவாதீனத்தை பாதுகாக்க வேண்டும், தனது பொருளை செல்வத்தை பாதுகாக்க வேண்டும், தனது மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், தனது சந்ததியை பாதுகாக்க வேண்டும். இந்த ஐந்தையும் பாதுகாப்பது அவர் அவருடைய கடமை, அதிலிருந்து விடுபட முடியாது அவருக்கு. இந்த ஐந்தில் ஒன்று அவருடைய சித்த சுவாதீனத்தை பாதுகாப்பது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹால கொடுத்திருக்கக்கூடிய சிந்திக்கிற பகுத்தறிவு ஒன்று இருக்கிறது. அந்த சிந்திக்கிற தன்மை, சித்த சுவாதீனம், இதனை அல்லாஹால ஒரு பெரிய நேமத்தாக, அளப்பரிய அருப்படையாக பார்த்திருக்கிறான். ஆகவே அதனை அவரவர் பாதுகாப்பது கடமையாக இருக்கிறது. அது இல்லாத மனிதர், அல்லாஹால சிலரை சித்த சுவாதீனமற்றவர்களாக படைத்திருக்கிறான், அவர்களை நாம் பைத்தியக்காரர் என்று சொல்லுவோம். இவருக்கு அல்லாஹாலாவின் ஏவல் விளக்கல்கள் கிடையாது. ஆகவே நாம் சித்த சுவாதீனம் உள்ள ஒவ்வொருவரும் அல்லாஹு தாலாவின் தக்லீஃப், ஏவல் விளக்கல்களுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சித்த சுவாதீனத்தை வைத்து ஏவல் விளக்கல்களை தந்திருக்கிறார். இதனை செய்யுங்கள், இதனை செய்ய வேண்டாம் என்கிற ஏவல் விளக்கல் எனக்கு சித்த சுவாதீனம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். எப்பொழுது அது நீங்குமோ அந்த நேரத்திலே எனக்கு சித்த சுவாதீனம் இல்லை என்ற வகையிலே எனக்கு அல்லாஹு தஆலாவுடைய தக்லீஃப் என்கிற கட்டளைகள் எதுவும், ஏவல்கள் விளக்கல்கள் எதுவும் எனக்கு செல்லுபடியற்றதாக அமைந்து போய்விடும். எனக்கென பிரத்யேகமான சட்டங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இறுதி வரைக்கும் சித்த சுவாதீனத்தோடு, நிறைவான சுகத்தோடு வாழச் செய்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சித்த சுவாதீனத்தை பாதிக்கக்கூடிய எதையும் நீடித்த நிலையிலும் குறைந்த நேரத்திலும் அல்லாஹு தஆலா மனிதன் செய்வதை அனுமதிக்கவில்லை. ஒரு நீண்ட நேரத்துக்கு சித்த சுவாதீனத்தை இழந்திருக்கவோ அல்லது கொஞ்ச நேரத்துக்கு சித்த சுவாதீனத்தை இழந்திருக்கவோ அல்லாஹு தஆலா அனுமதிக்கவில்லை. அந்த வகையில்தான் போதை தருகிற மயக்கமாக, மந்தமாக ஒரு மனிதனை ஆக்கிவிட்டு அவனை சுயமாக சிந்திக்கிற நிலையிலிருந்து வெளியேற்றிவிடக்கூடிய எந்த ஒரு போதைப் பொருளையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. சாராயத்தை, மதுவை ஹராமாக்கியதும், ஏனைய போதையூட்டக்கூடிய எல்லாவற்றையும் ஹராமாக்கியதும் இஸ்லாம் இந்த பின்னணியில்தான். அதாவது அவன் சுயமாக சிந்திக்கிற சித்த சுவாதீனத்தை இழந்து விடுகிறான், புத்தியற்று போய்விடுகிறான் என்பதனாலாகும். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலிஷ் ஷைத்தான் فَاجْتَنِبُوهُ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. விசுவாசம் கொண்டவர்களே என்று அல்லாஹ் விளித்து, மது, சூது, விக்கிரகங்கள், குறிபார்க்கிற அம்புகள் யாவும் ஷைத்தானுடைய வேலையில் அசிங்கமான, அருவறுக்கத்தக்க வேலையாக இருக்கிறது. நீங்கள் இதனை தவிர்த்து கொள்ளுங்கள், வெற்றியடைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா நான்கில் ஒன்றாக, அதிலும் முதன்மையானதாக மதுவை சொல்லி ஹராமாக்கி இருக்கிறார். இந்த மது, மது என்று சொல்லுகிற பதத்துக்கு உட்பட்ட போதையை உண்டு பண்ணக்கூடியது மட்டுமல்ல, எது எதுவெல்லாம் போதையை உண்டு பண்ணுமோ அதுவெல்லாம் மதுவாகவே கணக்கெடுக்கப்படும் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவுபடுத்தினார்கள். ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹம், போதை தருகிற போதை ஊட்டுகிற சகலதும் அது ஹம்ரு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், ஹம்ரு என்று மது என்று, போதை ஊட்டுகிற எல்லாமே ஹம்ரு மதுதான். வகுல்லு ஹம்ரின் ஹராம், எல்லா மதுவும் ஹராம் தான். குல்லு முஸ்கிரின் ஹராம், திருதுரு ஹதீஸிலே போதை ஊட்டுகிற எல்லாமே ஹராம் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்தார்கள். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, எம்முடைய புத்தியை பேதவிக்க செய்யக்கூடிய திட்ட சுவாதீனத்தை நாம் இழந்திருக்கக்கூடிய ஒன்றை இஸ்லாம் எந்த வகையிலும் கிஞ்சித்தும் கொஞ்ச நேரத்துக்கும் அனுமதிக்கவில்லை. நாம் உள்ளே எடுப்பதற்கு அது வாயினால் எடுக்கலாம், வேறு வகையில் அதனை எடுக்கலாம், எந்த வகையிலும் இஸ்லாம் நமக்கு அனுமதி தரவில்லை. அன்புள்ளவர்களே, பிரியமானவர்களே, உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற மற்றும் ஒரு ஹதீஸ், இதனையெல்லாம் மிகவும் விபரமாக சொல்லக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸாக அமைந்திருக்கிறது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் குல்லி முஸ்கிரின் வ முஃத்திரின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், போதை ஊட்டுகிற சோர்வை ஏற்படுத்துகிற சகலவற்றையும் விட்டு தடுத்தார்கள். போதை ஊட்டுகிற சோர்வை ஏற்படுத்துகிற சகலவற்றை விட்டும் நபி அவர்கள் தடுத்தார்கள் என ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள். போதை தரக்கூடியது ஒன்று, உடம்பில் சோர்வை ஏற்படுத்தக்கூடியது இன்னும் ஒன்று. அதுதான் நாம் இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய போதை வஸ்துக்களில் வேறொரு முக்கியமான அம்சம். அதாவது அவன் உடல் ரீதியாக பலகீனம் அடைகிற, இயக்கம் குன்றி போகிற, சுறுசுறுப்பு அற்று போகிற, நாளடைவில் பலகீனப்பட்டு நலிந்து நசிவுற்று போகக்கூடிய ஒரு ஒரு நோஞ்சானாக ஆகி போகக்கூடிய சில மருந்துகள் நபி அவர்கள் அன்றே சொன்னார்கள். முஃத்திர், அதாவது அவனிடத்தில் பலகீனத்தை ஏற்படுத்துகிற, சோர்வை ஏற்படுத்துகிற இப்படியானவற்றையும் நபி அவர்கள் தடை செய்தார்கள். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றையெல்லாம் மிக தெளிவாக தடை செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சூரத் அபி தாவூதிலே பதிவாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இதையெல்லாம் நாம் படித்தும் கேட்டும் பல தடவைகள் இவற்றை பற்றிய விளக்கங்களையும் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இதனையெல்லாம் நான் பேசுவதையும் வேறு எவரும் பேசுவதையும் கேட்பவர் யார்? இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களா அல்லது வேறு யாருமா? நிச்சயமாக சகோதரர்களே, இதில் மாட்டிக்கொண்டிருக்கிற எவரும் 99% வீதம் இந்த இடத்திலே கிடையாது. 99% இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இந்த இடத்திலே கிடையாது. அவர்களெல்லாம் இந்த உபதேசங்களுக்கு வருவதும் இல்லை, அவற்றை கேட்கிற வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வதும் இல்லை. அவர்கள் எங்கேயும் இருக்கிறார்கள். இதனை இப்பொழுது இங்கே பேசி என்ன பயன் என்று மற்றும் ஒரு கேள்வி இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு இடத்திலே பாவம் நடைபெறும் போது பாவம் செய்கிறவர்களை மற்றும் குற்றவாளிகளாக பார்ப்பதில்லை, அவற்றை பார்த்து கொண்டு அவற்றை பற்றி கவலைப்படாமல், அதில் பிரச்சனை இல்லாமல், அதை பற்றி தடுப்பதற்கு முடியுமானவற்றை செய்யாமல் இருப்பவர்களையும் அல்லாஹுத்தாலா குற்றவாளியாக காண்கிறார். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இது ஒன்று. இரண்டாவது, குற்றம் நடக்கிற சமூகத்திலே குற்றம் செய்யாமல் இருப்பவர்களும் நாளடைவில் குற்றம் செய்கிறவர்களுடைய சகவாசத்தினால் குற்றத்தின் பால் ஈர்க்கப்படுவார்கள், அவர்களும் குற்றம் செய்பவர்களாக மாறிப்போவார்கள். எனவே வருமுன் காப்போம், இருப்பவர்களை பாதுகாப்போம் என்ற வகையிலும், இருக்கிற நல்லவர்களும் இப்படியான கொடுமைகள் பாதகங்கள் பாவங்கள் நடைபெறும் போது அவற்றை கண்டும் காணாதவர்களாக பாராமுகமாக இருந்து விடலாகாது என இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. நம்மிலே நல்லவர்கள் இருக்கிற போது தண்டனை வருமா? நம்மிலே நல்லவர்கள் இருக்கும் போது தண்டனைகள் வருமா என்று கேட்ட போது நபி அவர்கள் அதனை மறுக்கவில்லை, ஆமாம் வரும். வத்தகூ ஃபித்னதன் லா துஸீபன்னல் லதீன வலமு மின்கும் ஹாஸ்ஸா, உங்களிலே அநியாயம் செய்து விட்டு இருக்கிறவர்களுக்கு மட்டும் வராத, அவர்களுக்கு மாத்திரம் வராத ஃபித்னாவை தண்டனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அதாவது உங்களிலே குற்றம் செய்பவர்கள் இருப்பார்கள். என் தண்டனை வருகிற போது அவர்களுக்கு மட்டும் வராது, கூட இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கும் சேர்ந்தேதான் வரும். மறுமையில் பிரிக்கப்படுவீர்கள், நல்லவர்கள் தீயவர்கள் என்று என்று அவ்வாஹர்த்தார் அப்பாவிகளை நல்லவர்கள் இருந்து பிரித்து விடுமாறு சொல்லி பிரித்து விடுவார். ஆனால் உலகத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறார், உங்களில் அநியாயம் செய்தவர்களுக்கு மட்டும் வராத தண்டனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதாவது தண்டனை வருகிற போது அநியாயக்காரர்களுக்கு என்று மட்டும் தனியே வருவதில்லை, உலகத்திலே நல்லவர்களையும் உட்படுத்தியே அந்த தண்டனை வந்து சேரும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு சூழல் நமக்குள்ளே வளர்ந்து வருகின்றது என்றால் இளைஞர்கள் மாணவர்கள் வெகுவாக இந்த பிரச்சனைக்கு மாட்டிக்கொண்டிருந்த தம்மை இந்த போதை வஸ்து பழக்கத்துக்கு அடிமைப்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள் என்றால் நல்லவர்களாக இருக்கக்கூடிய நாம் இதனை பற்றி கருத்தூண்டி படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மால் இதனை கட்டுப்படுத்துவதற்கு முழுமையாக நிறுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து வாழ ஆரம்பிக்கக்கூடிய நிலையிலேயெல்லாம் மிகவும் ஒரு நல்ல நிலையில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அறிவாலும் ஒழுக்கத்தாலும் மிக நல்ல முறையில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற பொறுப்பை பெற்றோர்களிடம் முதற்கண் விட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் அதனை செய்திருக்கிறார், அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கிறார்கள். நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளை அறிவையும் ஒழுக்கத்தையும் ஒரு சேர ஊட்டி நல்லவர்களாக வல்லவர்களாக வார்த்தெடுப்பது வளர்த்தெடுப்பது உங்களால் நீங்கள் பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை என்பதை இருவருமே மிகவும் வலியுறுத்தி பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யா ஐயுஹல் லதீன ஆமனு கூ அம்புசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, கூ அம்புசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். சகோதரர்களே, ஒரு குடும்ப தலைவர் என்ற வகையில தந்தை அவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் மனைவியையும் நரக நெருப்பிலிருந்து அவனை பாதுகாப்பது போன்று அவர்களையும் பாதுகாப்பது அவனுடைய கையில் விடப்பட்ட பொறுப்பாக இருக்கிறது. ஒரு மனிதன் வழிதவறி செல்கிறான் என்றால் அவனுடைய பெற்றோர் குறிப்பாக தந்தை மறுமையிலே அவனுடைய வழிபாட்டுக்கு பொறுப்பாக இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இதனை கடமையாக சொல்லியிருக்கிறார். எனக்கு உறவுக்கு அப்பாற்பட்ட ஒருவர், என்னுடைய பிள்ளையுமல்ல என்னுடைய மனைவியுமல்ல, அவருக்கு அவருடைய நன்மைக்கும் தீமைக்கும் நான் பொறுப்பு அல்ல. அவருக்கு நன்மையை தீமையை கற்றுக் கொடுப்பது என்னுடைய பொறுப்பு. எடுத்து நடப்பதில் அவர் அசிரத்தை காட்டுகிறார் என்றால் அதனை பற்றி அல்லாஹ் எந்தத்திலே விசாரிக்க மாட்டான். எட்டி வைத்தாயா என்பது மட்டுமே என் மீது விடுக்கப்படக்கூடிய அல்லாஹ் தாலாவின் புறத்திலிருந்து விடுக்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கும். ஆனால் பெற்றோரை பொறுத்த மட்டிலே, குறிப்பாக தந்தையை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்கள் மனைவியருக்கு எத்தி வையுங்கள் என்ற வார்த்தைகள் அல்ல. காத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அம்புசக்கும் உங்களையும் நீக்கும் உங்கள ஃபேமிலியையும் உங்கள் குடும்பத்தையும் நாரன் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வெறும் வெட்டி வைத்து விட்டேன் என்று ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகள் பாலுள்ள பொறுப்பிலிருந்து தன்னுடைய மனைவி பாலுள்ள பொறுப்பிலிருந்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே தப்பிக்கொள்ள முடியாது. சகோதரர்களே, அதனைத்தான் அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சூரத்து தஹ்ரீமின் இந்த ஆயத்திலே அல் குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறார். அன்பினேயங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது தந்தையினுடைய ஒரு பொறுப்பு. குறிப்பாக பிள்ளையை வளர்த்தெடுக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் இருந்து நல்லவர்களாக வல்லவர்களாக வளர்த்தெடுக்க செய்வது. நாம் இந்த போதை வஸ்துக்கள் அடிமையானவர்களை பற்றி இந்த பள்ளிவாயில் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்திலே சிறுவர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் அதிகம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊரிலே நிறைய சிறுவர்கள் மாணவர்கள் பாடசாலை படிக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பெற்றோரின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் என்பது மிகவும் துல்லியமான விஷயம். பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதுதான் நமக்கு முன்னுள்ள முதல் கேள்வி. எமது பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதுதான் நமக்கு முன்னுள்ள முதல் கேள்வியாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்ப்பது, மார்க்கத்தை சொல்லி வளர்ப்பது, அல்லாஹ்வை சொல்லிக் கொடுப்பது, அல்லாஹ்வின் அபரிமிதமான நற்கூலிகளை சொல்லி அவர்களை ஆர்வமூட்டுவது, அதே போல அல்லாஹ் தாலாவிடம் உள்ள குற்றவாளிகளுக்குரிய தண்டனைகள், பயங்கர தண்டனைகளை சொல்லி அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து வாழ அவர்களை வாழ்வதற்கு அவர்களை உரியவர்களாக ஆக்கியிருப்பதெல்லாம் ஒரு தந்தை ஆரம்ப முதல் செய்து வர வேண்டிய வேலையாக இருக்கிறது. நம்மில் நிறைய பெற்றோர் இந்த கடமையில் இருந்து பின்வாங்கி விட்டார்கள். நம்மில் நிறைய பெற்றோர் இந்த கடமைகளை செய்வதாக காண்பதற்கு இல்லை. இவர்கள் தமது பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் மிகவே குறைவு. பிள்ளைகள் பாதைகளில் இருக்கிறார்கள், பகல் 12 மணிக்கும் பாதைகள் இருக்கிறார்கள், நள்ளிரவு 12 மணிக்கும் பாதைகள் இருக்கிறார்கள். நண்பகலிலும் பாதைகள் இருக்கிற பிள்ளைகள், நள்ளிரவிலும் பாதையில் இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் அதிகரித்து போயிருப்பதை பார்க்கிற போது, இவர்களுடைய பெற்றோர்கள் வீடுகளில் இருந்தால் என்ன, அல்லது காடுகளில் இருந்தால் என்ன, உள்ளூரில் இருந்தால் என்ன, வெளியூரில் இருந்தால் என்ன, உள்நாட்டில் இருந்தால் என்ன, வெளிநாட்டில் இருந்தால் என்ன, சகோதரர்களே, பிள்ளைகள் பாதையோரங்களிலே நிற்கிறார்கள். அவர்களுடைய கைகளில் இருப்பதெல்லாம் படுபயங்கரமான ஒரு தம்மை கொள்ளுகிற ஆயுதம். அந்த ஆயுதத்துக்கு பெயர் செல்போனாகும் அல்லது மொபைலாகும். ஏதோ ஒன்று வைத்துக் கொள்ளலாம், வெற்றிலையில் சுண்ணாம்பை தடவி பூசி அதனை விரல் கொண்டு தடவுவது போல அதனை தடவிக்கொண்டு அதில் இருக்கிற வேண்டாத அத்தனை காட்சிகளையும் தாம் எடுத்து பார்த்து கொண்டு இவர்கள் அந்த நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்கள் நிறைய பேர் இந்த பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள், போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதனை அவர்களிடத்திலே எவரவரெல்லாம் தொடர்புகள் வைத்து அறிந்திருக்கிறார்களோ அவர்களிடத்திலே கேட்டு பார்த்தால் தெரிகிறது சகோதரர்களே, நியாயமான பேர் பல வகையான மாத்திரைகள் என்ற பெயரிலும் பல வகையான சிறிய சிறிய பாத்திரங்களிலும் அவர்கள் பெற்று தாம் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் அடிமையானது இந்த கெட்ட சகவாசத்திலிருந்து, கெட்ட நட்பிலிருந்து, பாதையோரங்களிலே நேரம் கெட்ட நேரங்களிலிருந்து கடைத்துக் கொண்டிருப்பதிலிருந்து ஒன்று. இரண்டாவது, இதை விடவும் படுபயங்கரமானது, அவர்களுக்கு வேறு வேறு வழிகளில் இந்த மாதிரியான மருந்துகள் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் பெற்றோரிடம் ஏதோ ஒரு வகையில் தள்ளி கறக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ வீடுகளில் இருந்து மறைத்து வைக்கப்பட்ட இடங்களில் இருந்து தள்ளிகளை களவெடுக்கிறார்கள், கொண்டு போய் கூறியவர்களிடத்திலிருந்து வாங்குகிறார்கள். அவர்கள் இதற்கு ஆளாகி போய்விட்டார்கள், அடிமையாகி போய்விட்டார்கள். இதனை வியாபாரம் செய்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் அவர்களுடைய நேரம், அவர்கள் வருகை தருகிற வழி, அவர்கள் வருகை தருகிற முறை எல்லாமே அவர்களுக்கு தெரியும். அவர்களும் கனகச்சிதமாக அவர்களிடத்திலே பொருளை கொடுத்து பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த வியாபாரம், அதாவது போதைப் பொருள் வியாபாரமும் போதைப் பொருள் பாவனையும், இந்த இரண்டுமே இந்த ஊரிலே சர்வசாதாரணமான ஒன்றாக ஆகி போய்விட்டது. இதனை விற்பவர்கள் பெண்கள் விற்கிறார்கள். நன்கு விளக்குங்கள், ஆண்களை விட பெண்கள் இதனை செய்கிறார்கள். ஆண்களின் அங்கீகாரத்துடன், அவர்களின் ஆசீர்வாதத்துடன், கணவனின் ஆசீர்வாதத்தோடு மனைவி விற்கிறார். மட்டுமல்ல, ஓரளவு வயது வந்தவர்கள் செய்கிறார்கள், படித்தவர்கள் செய்கிறார்கள், ப்ரொஃபஷனல் செய்கிறார்கள். இப்படி பல வகையிலும் இருக்கக்கூடியவர்கள், பணம் உள்ளவர்கள் செய்கிறார்கள், எல்லா மட்டங்களிலும் உள்ளவர்கள் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது இன்னும் ஒரு கவலை தரக்கூடிய விஷயம். இவர்கள் இந்த பிள்ளைகளை பிடித்து வைக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். இந்த பெற்றோர் நாதியற்றவர்கள். இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதை அவர்கள் கொஞ்சம் கூட தமது மனங்களில் கொள்ளவில்லை. இந்த பிள்ளைகள் எப்படி வாழ்ந்துவிட்டு போனால் என்ன என்ற ஹோதாவில் அவர்கள் தானும் தானுண்டு தம்பாடு என்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்ற கரிசனை கொஞ்சம் கூட கிடையாது. இந்த பிள்ளைகள் தான் இப்பொழுது ஒரு பெரிய திரட்டாக, ஒரு பெரிய அபாயமாக உருவெடுத்துள்ளார்கள். அவர்கள் பாதைகளிலே பெரியவர்கள் எவருடைய பேச்சுக்கும் அவர்கள் அடங்க மாட்டார்கள். இப்படி எவருக்கும் கட்டுப்படாத ஒரு ஒரு பெரிய சமுதாயம் ஒன்று இன்று உருவாகி இருக்கிறது. இவர்கள் வளர்ந்து வந்திருக்கிறார்கள், 25-30 வயதுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தினுடைய அமைதிக்கு ஒரு பெரும் பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு ஒரு பெரும் இளைஞர் சமுதாயம் உண்டாகி இருக்கிறது. இவர்களை பெற்றோர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்காததன் காரணமாக அவர்கள் அதனையும் மீறி வந்திருக்கிறார்கள். பிறகு ஆசிரியர்கள் வருகிறார்கள். பாடசாலைகளிலே இவர்களை திருத்தலாமா என்று பார்த்தால் பாடசாலைகளும் தோற்று போய்விட்டன. எந்த அளவுக்கு தோல்வி என்றால் பாடசாலைகளுக்குள்ளேயே போதை வசத்து விற்கப்படக்கூடிய அல்லது கைமாறப்படக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் மத்தியிலே போயிருக்கிறது. இது நமது முஸ்லிம் பாடசாலைகளுடைய ஒரு பரிதாபகரமான, மிகவும் கவலைப்பட வேண்டிய நிலை. பெற்றான் திருத்த வேண்டிய இடத்தில் தவறிவிட்டான். ஆசிரியர்களாவது திருத்துவார்கள் என்று பார்த்தால் அந்த இடம் வீடை விட மோசமான நிலைக்கு போயிருக்கிறதா என்று கவலைப்பட வேண்டிய நிலைக்கு மாறியிருக்கிறது பாடசாலைகள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாடசாலைகளிலே பெற்றோர்களுடைய ஒரு பெரும் பொறுப்பை ஆசிரியர்கள் வகிக்கிறீர்கள். ஆசிரியர்களுடைய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உள்ள பொறுப்பாக இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை கல்வி ஊட்டி ஒழுக்கம் ஊட்டி வளர்த்திருக்கிற பணியை அவர்கள் ஆசிரியர்களிடத்திலே ஒரு பகுதியாக ஒப்படைத்திருக்கிறார்கள். எனவேதான் பெற்றோர் அடித்து வளர்ப்பதற்கு கொடுத்த அனுமதியை இஸ்லாம் ஆசிரியர்களுக்கும் கொடுத்திருக்கிறது. பெற்றோருக்கு இஸ்லாம் சொன்னது முரு அவுலாதத்தும் பிஸ்ஸலாஹும் அபுனாஉ சப்இ ஸினீன் وَاضْرِبُوهُمْ عَلَيْهَا وَهُمْ أَبْنَاءُ عَشْرٍ وَفَرِّقُوا بَيْنَهُمْ فِي الْمَضَاجِعِ. பிள்ளைகள், உங்களது பிள்ளைகள் 7 வயதினராக இருக்கும் போது அவர்களுக்கு தொழுகையை நீங்கள் ஏவுங்கள், தொழுமாறு பணியுங்கள். அதற்காக அவர்கள் 10 வயதாக இருக்கும் போது அவர்களுக்கு அடியுங்கள். 10 வயது ஒருவன் அல்லது ஒருத்தி தொழாமல் இருக்கிறாள், அவளுக்கு இருக்கிறாள் அல்லது இருக்கிறாள், அவருக்கு நீங்கள் அடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிக் கொடுத்தது. இதற்காக 10 வயதாகியும் தொலைவில்லை என்றால் நீங்கள் வளர்ப்பதிலே அவர்களுக்கு கடைசியாக வேறொரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன சந்தர்ப்பம்? நடிதமாக சொல்லி திருந்துகிறான் இல்லை, கேட்கிறான் இல்லை, சற்று அதற்கு சொல்லியும் கேட்கிறான் இல்லை, பயமுறுத்தியும் கேட்கிறான் இல்லை, எச்சரித்தும் கேட்கிறான் இல்லை. 4-5 கட்டம் அவருக்கு அடியுங்கள். 10 அடிக்கு உட்பட்ட அடி நீங்கள் அவனுக்கு கொடுக்கலாம் என்று இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. சகோதரர்கள், இது பெற்றோர் செய்ய வேண்டும், இது பெற்றோர் செய்ய வேண்டும். பெற்றோருக்கு இஸ்லாம் பிள்ளைகளை அடித்து உணர்ப்பதை சொல்லி இருக்கிறது. தேவையான போது எந்த அளவுக்கு சொன்னது? ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 10 விடயங்களை உபதேசித்தார்கள் என்று சொல்லிவிட்டு அதில் ஒன்றாக சொல்லுகிறார்கள், வலா தர்ஃபு அன்ஹும் அஸாக அதபா. உங்களுடைய குடும்பத்தினரை ஒழுக்கமூட்டும் பொறுத்து அவர்களை விட்டும் உமது சாட்சையை அகற்றி விடாதீர். மீண்டும் சொல்கிறேன், உமது குடும்பத்தினரை ஒழுக்கமூட்டும் பொறுத்து, ஒழுக்கமூட்டும் பொறுத்து உமது சாட்சையை அவர்களை விட்டும் அகற்றி விடாதீர். எப்பொழுது வீட்டிலே கம்பி இருக்க வேண்டும், திறந்து இருக்க வேண்டும். எப்பொழுது வீட்டிலே திறந்து இருக்க வேண்டும், பெற்றோருக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது, குறிப்பாக தந்தைக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் சொன்னது, சாட்சையை வீட்டினர் பார்க்கும் வண்ணம் கொழுகி வையுங்கள் என்று சொன்னது. ஏனெனில் அது அவர்களுக்கு ஒழுக்கம் மறுத்துவதாக இருக்கும். இன்று இது எல்லாம் விடுபட்டு போனது. பெற்றோர்கள் குறிப்பாக தந்தைமார் செய்ய தவறினார்கள். ஆசிரியர்களாவது செய்வார்கள் என்றால் அவர்களும் இன்று அடிக்கிற வேலையை கைவிட்டு விட்டார்கள். ஏனென்றால் இதே பெற்றால் தன் பிள்ளைக்கு அடித்ததற்காக ஆசிரியரோடு போய் மோதுகிறார், அவனிடம் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறான், அவனோடு தர்க்கிக்கிறான் அல்லது ஆசிரியருக்கு அடிக்கிறான். இதனால் ஒரு காலத்திலே ஆசிரியர்கள் அடிக்கிற பணியை செய்தவர்கள் இன்று இப்பொழுது உள்ள தலைமுறையில் உள்ள ஆசிரியர்கள் அடிப்பதையும் நிறுத்திவிட்டார்கள். சகோதரர்களே, ஒரு பிள்ளையை வளர்த்தெடுப்பது, கண்டித்து தண்டித்து வளர்த்தெடுக்க வேண்டிய நேரத்திலே அதனையும் செய்து வளர்த்தெடுக்கிற வேலை ஒரு தந்தைக்குரியது. அதை அவர் செய்வதற்கு தவறுகிற போது அதனை ஆசிரியர் செய்ய வேண்டும். ஆசிரியரின் பணி உம்முடைய பிள்ளையை வளர்த்திருக்கிற உம்முடைய பணிக்கு உதவுவதாக இருக்கிறது. நீர் அவனை நியமித்திருக்கிறீர். எனக்கு என் பிள்ளைக்கு படித்துக் கொடுப்பது அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது, சொல்லிக் கொடுக்க வேண்டிய முறை தெரியாது, சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயங்களும் எனக்கு தெரியாது. எனவே நீங்கள் பாரம் எடுங்கள், இவருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுங்கள், சொல்லிக் கொடுக்க வேண்டிய முறைப்படி சொல்லிக் கொடுங்கள் என்று ஒரு தந்தை ஒரு ஆசிரியரிடம் கொண்டு போய் அல்லது ஒரு நிர்வாகம் உள்ள பாடசாலையிடம் கொண்டு போய் ஒப்படைப்பது வெறுமனே அவனுக்கு ஏற்பினுள்ள எழுத்துக்களை மட்டும் போதிப்பதற்கல்ல, தான் தனது கடமையை நிறைவேற்றுவதில் ஒரு பொறுப்பை ஆசிரியரிடம் முழுமையாக ஒப்படைப்பதாக இருக்கிறது. இமாம்கள் மிக தெளிவாக அறிந்து வைத்துள்ளார்கள். இந்த வகையில் பெற்றான் தந்தையாகிய நீ உன்னுடைய பிள்ளையை கண்டித்தும் தண்டித்தும் வளர்த்திருக்க வேண்டிய ஒரு நிலை வருகிற போது அதனை நீ செய்ய வேண்டும் அல்லவா? நீ இப்பொழுது ஆசிரியரிடம் ஒப்படைத்திருக்கிற போது இதே கண்டிக்கிற தண்டிக்கிற தேவை வந்தால் ஆசிரியர் உன் சார்பாக அவன் கல்வியை ஊட்டி ஒழுக்கத்தை ஊட்டுவதன் போல் அவனுக்கு தண்டனையும் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த உரிமையையும் சேர்த்துத்தான் நீ உன்னுடைய பிள்ளையை உன்னுடைய ஆசிரியரிடம் ஒப்படைக்கிறாய் என்பதை இஸ்லாம் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது என இந்த ஹதீஸ்களின் நிழலிலிருந்து இமாம்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆசிரியர்களும் இப்பொழுது அடிப்பதில்லை. எக்கேடு கட்டு போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. பாடத்திட்டத்தின் படி உரிய காலத்திலே இந்த கரிக்குலம் அதாவது பாட விதானத்தை முடித்து விட வேண்டும். பரீட்சைக்கு பேப்பர்களை தயார் செய்து கொடுத்து விட்டு புள்ளிகளை போட்டு கொடுத்து விட்டால் அப்பாரா என் பணி இனிதே முடிந்தது என்று அவர்களும் இந்த பணிகளிலே தம்மை ஓரளவு மட்டுப்படுத்திக் கொண்டுள்ளார்கள், கட்டுப்படுத்திக் கொண்டுள்ளார்கள். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இப்பொழுது ஆசிரியர்களும் இந்த பிள்ளைகளை பொறுப்பெடுப்பதில்லை. ஒரு காலம் இருந்தது சகோதரர்களே, ஆசிரியர்கள் என்றால் பாடசாலைக்கு உள்ளே மட்டுமல்ல பாடசாலைக்கு வெளியிலும் மாணவர்கள் பயந்தார்கள். அவர்களை கண்டால் அவர்கள் முன் போக மாட்டார்கள். சகோதரத்திலே கேனிங் என்று ஒன்று இருக்கிறது, திறன்படி என்று ஒன்று இருக்கிறது. அது இஸ்லாத்திலே உள்ளது என்பதைத்தான் இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அது பொதுவாக அந்த காலத்தில் இருந்தது, அது பொதுவாக அந்த காலத்தில் இருந்தது. எத்தனையோ பேர் பெரும் கல்விமான்கள் தமக்கு கிடைத்த திறன்படி அதிலையும் பப்ளிக் ட்ரெய்னிங் பகிரங்கமாக மாணவர்கள் ஆசிரியர்களாக இருக்கும் போது கிடைத்த திறன்படி தன்னை உருவாக்கியதாக கூட எழுதி வைத்துள்ளார்கள். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் பெரியவர்களை உருவாக்குவதற்கு திறம்படி வழி செய்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடலாகாது. எல்லாவற்றுக்கு மேலாக இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்தது. ஏதோ ஒரு வகையில் நாம் இதனை எல்லாம் மனித உரிமைகள் மீறல் என்ற ஒரு பாடம் வந்து சகோதரர்கள் மனித உரிமை மீறல் எல்லாம் இருக்குது அல்லவா? இதையெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தை ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்குரிய டீச்சிங்ஸில் இருந்து அவர்களுக்குரிய போதனைகள் இருந்து வேறுபடுத்தி அவர்களுக்கு ஒரு மாயையை உண்டு பண்ணி இஸ்லாத்திலிருந்து வெளியே கொண்டு போய் ஒழுக்கமற்ற அறிவற்ற ஒரு சமுதாயத்தை ஒரு மடையர்கள் கூட்டத்தை உருவாக்குவதற்காக வேண்டிதான் இந்த அளவுக்கு அதிகமான மனித உரிமைகள் பற்றிய பேச்சு. மன்னிக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள், இந்த அளவுக்கு அதிகமான மனித உரிமைகள், அளவுக்கு அதிகமான அடிப்படை உரிமைகள் எல்லாம் இங்குதான் வருகிறது. இப்பொழுது சொல்லுகிறது எங்கிருந்து பிறந்திருக்கிறது? யார் கட்டுப்படுத்துவது? இந்த பிள்ளைகளை யார் கட்டுப்படுத்துவது? யார் தடை செய்வது? சகோதரர்களே, பிரியமானவர்களே, பெற்றோர்கள் சிந்தியுங்கள், ஆசிரியர்கள் சிந்தியுங்கள். பாடசாலையிலே மீண்டும் திறந்தை கையில் எடுங்கள். பாடசாலைகளை கட்டுப்படுத்துகிற நிலைமையை உருவாக்குங்கள். ஆசிரியர்கள் மட்டுமல்ல, குறிப்பாக அதிபர் உஷாராக ஆக வேண்டும். ஒரு நோஞ்சான் செட்டு போலியை போன்ற அதிபர்கள் எல்லாம் பாடசாலை கதிரை மன்னிக்க வேண்டிய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு இதைவிட மோசமான நிலை உருவாகி இருக்கிறது. பாடசாலைக்கு உள்ளே இருந்து இந்த மாணவர்கள் இருக்கிறவன் சரியா இருந்தால் சிறைக்கிறவன் சரியா சிறப்பா என்று சொல்வார்களே, அதிபர் சரியாக இருக்க வேண்டும். அவர் கவிக்காக பலசாலியாக இருக்க வேண்டும். எடுத்ததை எல்லாம் நிமிர்ந்து நின்று நெஞ்சுரத்தோடு முகம் கொள்கிற தைரியம் அவருக்கு இருக்க வேண்டும். இது ஒரு தொடை நடுங்கி ஒரு தொடை நடுங்கி எடுத்ததற்கெல்லாம் ஒரு பயன்தான் கொள்ளி போன்று செயல்படுகிற ஒரு செட்ட கோழி போன்று இருக்கக்கூடிய அதிபர்கள் எல்லாம் பாடசாலைகளை ஒருபோது நடத்திக் கொள்ள மாட்டார்கள். ஒரு ஆசிரியருக்கு முன்னிலையிலே தைரியமாக ஒரு கட்டளை பிரிப்பதற்கு முடியாத ஒரு அதிபர் ஒரு மாணவர்களுக்கு முன்னே ஒரு உலகுக்கு முன்னே இப்படித்தான் செய்ய வேண்டும், டூ வாட் ஐ சே, நான் சொல்வதை நீ செய். இந்த நிலைக்கு அதிபர் மாற வேண்டும். இந்த நிலைக்கு அதிபர் மாற வேண்டும். இதெல்லாம் மாறி தலைகீழாக பாடசாலை நிர்வாகங்களாகி போயிருக்கிற நிலையிலே அதிபருக்கு எது எல்லாம் அடுத்தவர்கள் சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்கிற ஒரு அதிபராக ஆகி போனதனால் அவருடைய அதிபர் சலுகைக்கும் அவர் செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்பொழுது பாடசாலைக்குள்ளே இந்த போதைப் பொருட்களுக்கு அப்பாற்பட்ட வேறு எதிர்ப்பு நடத்த வேண்டுமோ அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, சகோதரர்களே, வார்த்தைகள் முக்கியம் என்பதை நான் மறந்துவிடவில்லை. ஆனால் சில விஷயங்களிலே அவற்றை சொல்வார்களே, சில விஷயங்களை கான்வின்ஸ் யுவர் வேர்ட் ஆங்கிலத்திலே சொல்வார்கள். சில வார்த்தைகளை சொன்னால்தான் இருப்பதும் சூடு சொன்னதை இருக்கிறவர்களுக்கு தான் சில வார்த்தைகள் உரைக்கும். சகோதரர்களை, உரைக்கிற ஒன்றையும் உரைக்க வேண்டும். அதற்காக இருந்த சில வார்த்தைகளை பயன்படுத்துவது. சில பேர் கடிதம் எழுதி அனுப்புவார்கள், இப்படி நீ இப்படி செய்தாயில்லை, இப்படி இந்த மின்பரில் இப்படி பயன்படுத்தினாய் வார்த்தை. நான் ஒரு சைடு வைத்திருக்கிறேன், வை டூ வி ஃபெயில், நாம் ஏன் தவறுகிறோம், நாம் ஏன் தோல்வி அடைகிறோம் என்று இப்படி வரக்கூடிய கடிதங்களை எடுத்து அந்த சைடை வைக்கிறது. அதாவது இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை எடுப்பதில்லை. நாம் திரும்ப வேண்டும், திரும்ப வேண்டும் என்ற கிஞ்சிட்டும் கவலை இல்லாத ஒரு கூட்டம் ஒருவர் பேசுகிற வார்த்தைகளிலே ஓட்டை தேடுவது. சகோதரர்களே, பிரியமானவர்களே, இதனை மிகவும் கவலையோடு பேசுகிறோம். இந்த பள்ளி நிர்வாகம் தான் இதை பேசும்படி சொல்லியிருக்கிறது. ஆகவே பெற்றோர், அது போல ஆசிரியர்கள், குறிப்பாக அதிபர் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்கள், அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். மூன்றாவது சொல்ல வேண்டிய விஷயம், இந்த போதை ஒழிப்பு சட்டத்தின் மூலம் தடுக்கப்படக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும் இருக்கின்றன. ஆனால் சட்டத்தை அமல் நடத்துகிற யாரும் அதனை உருப்படியாக செய்வதில்லை. பலிசிலே 48 இருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்திலே, அதுவும் இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி, நாட்டின் ஜனாதிபதி, போதை வஸ்து விஷயமாக அவர் ரொம்ப கருத்தனை கொண்டவர். அவருடைய செயலகத்திலே ஒரு தனியான யூனிட் இருக்கிறது என்னை கட்டுப்படுத்துவதற்கு. இதர அரச இயந்திரங்களிலே, திணைக்கணங்களிலே இதற்கென தனியான அதிகாரிகள் இருக்கிறார்கள். இம்மத்தில் பேரும் இருந்து இருக்கிற எத்தனையோ என்ஜிஓக்கள் இது பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கான எத்தனையோ திட்டமிடப்பட்ட வேலைகள், அதற்கென எத்தனையோ சர்வதேச உள்நாட்டு அரச சார்பற்ற நிறுவனங்கள் பணங்களை வாரி வாரி கொட்டுகின்றன. மக்களை அறிவூட்டுவோம், பிள்ளைகளை பாதுகாப்போம், இளைஞர்களை பாதுகாப்போம், மாணவர்களை பாதுகாப்போம் என்று இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளோடு மஸ்ஜித் நிர்வாகங்கள் இணைந்து கொள்கின்றன, மஸ்ஜித் நிர்வாகங்கள் இணைந்து கொள்கின்றன. அவர்களும் சேர்கிறார்கள், மத தலைவர்கள் சேர்கிறார்கள், ஆலயங்கள் சேர்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து கூட்டங்களுக்கு மேல் கூட்டம் போட்டு அவ்வப்போது சில திட்டங்களை தீட்டுவதும் அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் விடுவதும் தான் புத்தகத்தில் மட்டுமல்ல எத்தனத்திலும் உள்ள செய்தி. வெளிநாடுகளிலும் இதுதான். பல போதை வந்து எப்படி குறைப்பது, எப்படி அதனை இல்லாமலாக்குவது என்று ஆய்கிற மாநாடுகள் உலகத்திலே ஏராளம் நடக்கின்றன. பலருக்கு நான் போய் வந்திருக்கிறேன், போய் வந்து கொண்டிருக்கிறேன். எல்லாமே ஒவ்வொரு மாநாட்டிலும் அடுத்தது எங்கே எப்பொழுது சந்திப்பது, அடுத்தது எங்கே எப்பொழுது சந்திப்பது, இதனை தவிர வேறு எதுவும் அங்கே உருப்படியாக நடைபெறுவதில்லை. அடுத்த வருடம் மீட்டிங் வரும் வரைக்கும், அடுத்த வருடம் கான்ஃபரன்ஸ் வரும் வரை. சகோதரர்களே, இந்த கதைகள், இந்த சந்திப்புகள் தான் உண்மையிலேயே தேவை. ஆனால் அதுக்கு பின் ஏதாவது உருப்படியான திட்டவட்டமான என்ன நடவடிக்கை நாம் மேற்கொள்ளப் போகிறோம் என்பதற்கு எதுவும் இல்லை. இந்த சட்டங்களை அமல்படுத்துகிற பொலிசாரும் ஏனைய திணைக்கிழங்குகளில் உள்ள இவற்றுக்கு பொறுப்பான அதிகாரிகளும் மிகச் சரியாக சட்டங்களை நிறைவேற்றுவார்கள் என்றால் இது ஆட்டோமேட்டிக்காக தடை செய்யப்படும். அவரை உஸ்மாபதி அல்லாஹ்வுக்கு சொன்னது எல்லோரும் கவனத்தில் பெற வேண்டும். அவர்கள் அனுபவத்தில் சொன்னது, ஆட்சியின் அனுபவத்தில், இன் அல்லாஹ் லா யஸ்அவு பிஸ் சுல்தான் மா லா யஸ்அவு பில் குர்ஆன், நிச்சயமாக அல்லாஹ் அல் குர்ஆனை கொண்டு தடுக்காததை அரசனை கொண்டு தடுக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், நிச்சயமாக அல்லாஹ் அல் குர்ஆனை கொண்டு தடுக்காததை அரசனை கொண்டு தடுக்கிறார். அதாவது அல் குர்ஆன் சட்டங்களை சொல்லும், ஒழுங்குகளை சொல்லும், ஒழுக்கங்களை சொல்லும், முறைகளை சொல்லும், தண்டனைகளை சொல்லும், மீறுகிற போது இவற்றை செயல்படுத்துவது யார்? அரசன் தான் செயல்படுத்த வேண்டும், ஆட்சியாளர் செயல்படுத்த வேண்டும். அவருக்கு கீழே உள்ள பிரிவுகள், அவருக்கு கீழே உள்ள அமைப்புகள், அவனுக்கு கீழே வல்லுநராசம் செய்யப்பட்டுள்ள நீதித்துறை நிர்வாகத்துறை இவற்றை அவன் சரியாக செய்ய வேண்டியது அவனுடைய கடமை. இதனை அரசன் சரியாக செய்கிறது. அந்த நேரத்திலே அந்த காலத்திலே அந்த சூழலில் இருக்கிற எவ்வளவு அல்குர்ஆனின் போதனைகளை சொல்லியும் கேட்காதவனை தண்டனை கொடுத்து தடுத்து நிறுத்தலாம். எவ்வளவுதான் இப்படி பயான்கள் செய்தாலும் திருந்தாலும் ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு சட்டங்களே, அந்த சட்டங்களை பிரயோகிப்பதும் அமல் நடத்துவதும் லா என்போர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி யாருக்கு கீழே வர வேண்டும்? அரசனுக்கு கீழே வர வேண்டும், ஜனாதிபதிக்கு கீழே வர வேண்டும். செயல்பட வேண்டும். அடுத்தவரின் செல்வாக்கு மயங்கி, அடுத்தவரின் சொல்லுக்கு மயங்கி, அடுத்தவரின் பணத்துக்கு மயங்கி, அடுத்தவரின் அரசியலுக்கு மயங்கி தாம் சட்டத்தை செயல்படுத்துவதை அமல்படுத்துவதை சற்று தளர்த்திக் கொள்கிற அல்லது முழுமையாக விட்டுக் கொடுக்கிற அதிகாரிகளால் அவர்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளவு கூட்டம் போட்டு என்ன செய்தாலும் இதனை முடிக்க முடியாது. இன்று பிடிப்பட்ட ஒரு ட்ரக் டிராஃபிக்கர், அதாவது போதை வஸ்தி வியாபாரி, நாளையே அவன் வந்து விடுகிறான். அவன் எப்படி வந்தான்? இவ்வளவு பலமான சட்டங்கள், இவற்றை ஆளுகின்ற சட்டங்கள் இருக்கிற நேரத்திலே அவன் கையும் மையுமாக பிடிபட்டு இருக்கிறான். இவன் எப்படி வெளிவந்தான்? சகோதரர்களே, ஒன்று விளங்குகின்ற. ஆகவே நீங்கள் எவ்வளவு மஸ்ஜிதில் கூட்டம் போட்டாலும் என்ன செய்தாலும் சம்பந்தப்பட்ட தரப்போடு பேசினாலும் ஒரு ஒரு முறையான படிமமான வேலை திட்டம் ஒன்று வேண்டும். சட்டத்தை அமல் நடத்துபவர்களை கேள்வி கேட்கிற ஒரு அமைப்பை உருவாக்குங்கள். ஏன் நாம் ஒருவரை காட்டித்தர அல்லது ஏதோ ஒரு வகையில் குற்றவாளி குற்றமும் நடக்கிறது என்று சுட்டிக்காட்ட போலீசார் கைது செய்த ஒருவர் அல்லது ஒருத்தி அடுத்த நாள் வெளிவந்ததற்கான காரணத்தை எங்களுக்கு பகிரங்கமாக சொல்லுகிறன, பகிரங்கமாக சட்டத்தை அமல் நடத்துகிறவர்களிடம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பலமான சிவில் சொசைட்டி இருக்கும், இல்லாத வரைக்கும் உருவாகாத வரைக்கும் இது சட்டம் அமல்படுத்தப்படாத வெறும் பேச்சடைவில் இருக்கிற கூடி கலைகிற ஒரு ஏற்பாட்டோடு இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அன்பிலேயங்களே, பெருமைக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, பிரியமானவர்களே, இவையெல்லாம் இஸ்லாத்தின் ஒரு ஒழுங்கு முறையில் சொல்லுகிற விஷயங்கள். நாம் பாதுகாக்க வேண்டியது நமது பிள்ளைகளை, நாம் பாதுகாக்க வேண்டியது நமது மாணவர்களை. இது ஒன்று. இரண்டாவது, சட்டம் ஒன்று இருக்கிறது, குற்றங்களை செய்கிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அது தயவு சாட்சியம், தகுதி தராதரம், பாகுபாடு பார்க்கப்படக்கூடாது. அப்பொழுதுதான் ஏனையோருக்கு அது படிப்படியாக இருக்கும். எனவே திட்டம் போட்டு இந்த செயல்களில் ஈடுபடுகிறவர்களிடம் பணிவான வேண்டுகோள், சட்டத்தை அமல் நடத்துபவர்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு உறுதியான கட்டமைப்பான ஒரு சிவில் சொசைட்டியை உருவாக்குங்கள். அவர்கள் பயப்படுவார்கள். அதை நம்மிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. நாம் இந்த சமூகத்துக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படை தன்மையுடன் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வும் கூடவே வரும், பொறுப்புணர்வு வர வேண்டியிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவர்கள் சிந்தியுங்கள். பொறுப்புள்ளவர்கள் எல்லோரும் நமது பிள்ளைகளை மிகவும் பொறுப்போடு வளருங்கள். பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு மகல்லாவையும் கூட கண்ட்ரோலிலே கொண்டு வர முடியுமே, ஒவ்வொரு மகல்லாவையும் உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரலாம். மஸ்ஜித் நிர்வாகம் அந்த சட்டத்தை கையில் எடுங்கள், அந்த ஒழுங்கை கையில் எடுங்கள். உங்களிலே மஸ்ஜித் நிர்வாகிகளிலேயே சில பேர் இதுக்கெல்லாம் நாம் செய்ய வேண்டுமா, இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டுமா என்று இருந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதை விட மோசம் என்ன தெரியுமா? இந்த மாதிரியான பொடிய மாறுக்கு வக்காலத்து வாங்குற பஸ்தி மாறும் மஸ்ஜிதுகள் இருக்கிறாங்க. ரொம்ப கவலை. இந்த பாதி ஓரத்தில் நின்று வேலை செய்கிற இந்த மாதிரியான கூட்டாடி வேலைகள், இந்த மாதிரியான குப்பாடி வேலைகள், இந்த மாதிரியான கூடாத பழக்க வழக்கங்கள் செய்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற மாணவர்களை பிள்ளைகளை தந்து ஒழுங்குபடுவதற்கு ஏதும் சொன்னாலும் கூட அவனுடைய பெற்றான் சண்டைக்கு வருகிறான், பார்த்தான் அவன் பள்ளியில முக்கியமான ஒரு நிர்வாகம். இப்படி வேலையே பயிரை மேய்கிற அளவுக்கு, இப்படி வேலையே பயிரை மேய்கிற அளவுக்கு நிர்வாகிகள் இருக்கும் வரைக்கும் இதனால் எந்த பிரயோசனமும் பேசி நடக்கப் போவதில்லை. எனவே எந்த இடத்திலே இருந்து சட்டத்தை அமல்படுத்துவதற்கும் அதற்கு உதவுவதற்கும் உரிய ஆட்கள் வர வேண்டுமோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் முதலில் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியான நிர்வாகிகள் மத்தியத்துக்குள் இருக்கிற வரைக்கும் இந்த முசீபத்தை தீர்க்க முடியாது சகோதரர்களே. எனவே ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சமூக பொறுப்பு, கூட்டு பொறுப்பு, இதிலிருந்து நானும் விடுபட முடியாது, எவரும் விடுபட முடியாது. பெற்றோர்களுடைய பொறுப்பும், ஆசிரியர்களுடைய பொறுப்பும், அதிபர்களுடைய பொறுப்பு, சிவில் அமைப்புகளுடைய பொறுப்பு, அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய பொறுப்பு, அரசு சார்பு நிறுவனங்களுடைய பொறுப்பு, கூடவே மஸ்ஜிதின் நிர்வாகிகளுடைய பொறுப்பு. ஆகவே எல்லோரும் மிகவும் கவனமாக இந்த விஷயத்தில் செயல்படுவோம். சொன்ன விஷயங்களை மிகவும் நிதானமாக படியுங்கள். ஒன்றுக்கு இரண்டு தடவை போய் சிந்தியுங்கள், ஒன்றுக்கு இரண்டு தடவை போய் சிந்தியுங்கள். இந்த எழுந்துள்ள இந்த பிரச்சினை 5 ஆண்டுகள் கழித்து இதனை பேசுகிறது வந்திருக்கிறது என்றால் மிகவும் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த பிரச்சினையில் இருந்து விடுதலையை தருவானாக, நமது மண்ணையும் மக்களையும் இந்த பயங்கர ஆழ்கொள்ளி நோயிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு நாம் வேண்டுவது போல, நாம் அனைவரும் அல்லாஹ் உன்னிடம் இப்படியான பயங்கர கொடும் பாவத்திலிருந்து நம் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. இதனை பற்றிய வெறுப்பையும், இதன் மீது உள்ள பயங்கரமான வெறுப்பையும் நம்முடைய இதயங்களை போட்டு வைப்பாயாக. இது ஒரு பெரிய பாவம், வேண்டாத பாவம், பயங்கரமான பாவம், கொடும் பாவம். இதை நாம் ஒருபோதும் செய்துவிடக் கூடாது என்கிற ஒரு பெரும் வெறுப்புணர்வையும், உன்மீது உள்ள பயத்தையும் நம்முடைய ஒவ்வொருடைய இதயங்களிலும் போட்டு வைப்பாயாக. அப்பா, இந்த பாவங்கள் கடைசி வரைக்கும் நான் விடுபட்டு இருப்பதற்கு நமக்கு நீ தௌஃபிக் தருவாயாக. எவரவரெல்லாம் இந்த பாவத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பாயாக, அவர்களுக்கு இந்த நோயிலிருந்து நிவாரணையை கொடுப்பாயாக, உன் பக்கம் திரும்பி வருவதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுப்பாயாக. இந்த ஊரில் இருந்து, இந்த நாட்டிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து இந்த கொடும் போதைப் பொருள் பாவனையும் விற்பனையும் இல்லாது ஒழிந்து போவதற்கு நீ அருள் புரிவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.